بسم الله الرحمن الرحيم.
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளின் காரணமாக அல்லாஹ் எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான இடத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு கூட்டத்தினரை குறிப்பாக சொல்லி அவர்களுக்கு மஹ்ஷருடைய அந்த நேரத்திலே அரிசினுடைய நிழலை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் யார்? இந்த கூட்டத்தில் ஒருவராக நான் இருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், ஏழு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுக்கிறான். எந்த நிழலுமே இருக்காது, ஆனால் இந்த ஏழு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். முதலாவது யார்? நீதமான தலைவர். இரண்டாவது ஒரு வாலிபன், அவன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் பண்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டவன். மூன்றாவது ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் நிறைய மஸ்ஜிதை பற்றிய எண்ணமே காணப்படும், மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள உள்ளமாகவே அவருடைய உள்ளம் இருக்கும். நான்காவது இரண்டு மனிதர்கள், அல்லாஹுக்காக வேண்டியே அன்பு வைக்கிறார்கள், அவனுக்காக வேண்டியே பிரிந்து செல்கிறார்கள். ஐந்தாவது, ஒரு மனிதனை, ஒரு ஆணை அந்தஸ்துள்ள அழகுள்ள ஒரு பெண் விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கிறாள். அழைக்கின்ற நேரத்திலே அந்த ஆண் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் அல்லாஹுவை பயந்து கொள்கிறேன் என்று விலகிக் கொள்ளக்கூடியவர்கள். ஆறாவது, தான தர்மங்கள், சதக்கா செய்கிறார்கள். எவ்வாறு சதக்கா செய்கிறார்கள்? மறைத்து ஒளித்து. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள் தெரியுமா? வலது கையால் கொடுக்கின்ற சதக்கா இடக்கையால் இடக்கைக்கு தெரியாத அளவுக்கு மறைத்து ஒளித்து சதக்கா செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஏழாவது, ஒரு மனிதர் தனிமையில் அமர்ந்து அல்லாஹுவை ஞாபகித்து அவனுடைய வல்லமைகளை ஞாபகித்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற ஒரு கூட்டம். இந்த ஏழு கூட்டங்களை குறிப்பாக சொல்லி இவர்களுக்கு அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய நாளிலே இறைவன் நிழல் கொடுப்பதாக வாக்களிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை ஆய்வு செய்வதற்கு முன், விளங்குவதற்கு முன் சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனதுகளிலே பதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, சில விடயங்கள் அற்பமானதாகத்தான் இருக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீர் ஒரு போட்டில் முன்னால் இருக்கிறது, தேவையில்லை, அது ஒரு அற்பமானதாக மாறிவிடும் அந்த நேரத்தில். அதே போன்று உணவு முன்னால் இருக்கிறது, பசி இல்லை, அது அற்பமானதாகத்தான் விளங்கும். இதே நேரத்தில் கடுமையான சூடு, வெளியில் நின்று வேலை செய்துவிட்டு ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வேர்வை சிந்திய நிலையில் காணப்படுகிறார், தொண்டைகள் எல்லாம் காய்ந்து விட்டன. இப்பொழுது அந்த நீர் அவருக்கு எந்த அளவுக்கு பொறுமதியானதாக இருக்கும்? நாம் ஏசியினுள் இருக்கிறோம், நிழல் அதை பற்றிய ஒரு முக்கியத்துவம் எமக்கு இருக்காது. ஒரு பாலைவனத்தில் இறங்கிட்டோம், கடுமையான சூடாக இருக்குது, ஒதுங்குவதற்கு என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு இடம், நிழல் உள்ள ஒரு இடம் கிடைக்காதா என்று தேடி அலைவோம். அந்த நேரத்தில் அந்த நிழல் தேவைப்படும், அதனால் அந்த நிழலின் முக்கியத்துவம் விளங்கும். இதே போன்றுதான் அந்த மஹ்ஷருடைய நாள். அந்த நாளில் நிழலின் பொறுமதி. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழு கூட்டத்தினருக்கும் கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த மஹ்ஷருடைய அந்த நாளிலே இறைவன் நிழலை விசேஷமாக கொடுக்கிறான். ஏனென்றால் மஹ்ஷரை பற்றி நாங்கள் பின்னால் பார்த்தால் விளங்கும் நிழலின் முக்கியத்துவம், அந்த மஹ்ஷரின் கொடூர வெப்பம், நிழல் எந்த அளவுக்கு தேவைப்படும் என்பதை மஹ்ஷரை பற்றிய சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எமக்கு விளங்கும். இரண்டாவது விடயம், நாம் மஹ்ஷரை பற்றி, அந்த மஹ்ஷரிலே இறைவன் ஏன் இவர்களுக்கு நிழலை கொடுக்கிறான், நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்பதை சில ஹதீஸ்களினூடாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, இந்த மஹ்ஷருடைய நில அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. கூறுகிறார்கள், மஹ்ஷருடைய நிலம் சுட்ட ரொட்டி இருக்குதா இல்லையா, ரொட்டி, அந்த ரொட்டி துண்டை போன்றிருக்கும். இதில் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒன்றுமே இல்லாத, காஞ்சி போன, வறண்டு போன ஒரு நிலப்பரப்பாக இருக்கும், ஈரளிப்பே இல்லாத ஒரு நிலமாக இருக்கும், அவசரமாக சூடாக கூடிய தன்மையிலே அந்த நிலம் காணப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக, இப்படிப்பட்ட நிலப்பரப்பில் வருகின்ற மனிதனின் நிலை எவ்வாறு இருக்கும், எந்த நிலையில் மனிதன் எழுப்பப்படுவான் என்று பார்த்தால், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்கள் கியாமத்து நாளையில் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள்? ஹுஃபாதன், பாதணி இல்லாதவர்களாக, வெறுங்கால்களுடன். உராத்தன், உடம்பில் ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது, வெறும் மேலுடன் உருளன் கத்தினா செய்யப்படாதவர்களாக, சுட்ட ரொட்டியை போன்று நிலம் இருக்கும், அந்த சூட்டை தாங்குவதற்கு பாதணி கூட கிடைக்காது, ஒரு துண்டு துணி கூட உடம்பில் இருக்காது, அந்த நிலையில் இறைவன் எழுப்புவான். இதை சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நாளின் அகோர நிலை தெரியாத நிலையில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லா, ஆண்களும் பெண்களும் ஒட்டு துணி இல்லாமல் எழுப்பப்பட்டால் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொள்ள மாட்டார்களா யா ரசூலல்லா என்று கேட்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, ஆயிஷாவே, அந்த நாள் நீங்க நினைக்கிற மாதிரி நாள் கிடையாது, பார்த்து கொள்வதற்கு முடியாத கொடூரமான ஒரு நாள் அது. அப்படிப்பட்ட நாள், அந்த நிலையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ரொட்டியை போன்ற நிலம், ஒட்டு துணி கூட கிடையாது, பாதணி கூட கிடையாது, வறண்டு போன நிலம், வெப்பநிலை எவ்வாறு இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. கூறுகிறார்கள், அந்த நாளிலே சூரியன் சமீபமாக்கப்படும். எந்த அளவுக்கு சமீபமாக்கப்படும் என்றால் ஒரு மைல் தூரம் அளவுக்கு சமீபமாக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களில் ஒருவர் தான் சுலைம் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன சொல்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மைல் என்று சொன்னார்கள், அது தூரத்தை குறிக்குமா அல்லது சுருமா போடுகின்ற அந்த குச்சியை குறிக்குமா என்று தெரியாது, இரண்டுக்கும் மைல் என்ற சொல்லைத்தான் பாவிப்பார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இவர்கள் தொடர்ந்தும் சொல்கிறார்கள், இந்த கடும் வெப்பத்தின் காரணமாக, இப்ப சாதாரணமாக இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு வெளியில ஒரு 500 மீட்டர் நடந்துட்டு வருவோம்னு வச்சுக்கோங்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், வேர்த்து அப்படியே யாரோ தண்ணிய ஊத்துன மாதிரி இருக்கும், இருக்குமா இல்லையா? இருக்கும். இப்ப சூரியன் எத்தனையோ 100,000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது. அப்ப அந்த இருந்த நிலையிலும் இன்றைய இந்த சாதாரண இந்த வெப்பநிலையை கூட எம்மால் தாங்க முடியாது. தாங்க முடியுமா? தாங்க முடியாது. ஏசி இல்லாமல் வாகனத்தில் போக முடியாது, ஏசி இல்லாமல் எமது வீடுகளிலே உட்கார முடியாது, இருக்க முடியாது, ஏன் இரவில் கூட இருக்க முடியாது. அந்த நிலையில் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த சூரியன் ஒரு மைல் தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்றிருந்தால், அதுவும் காய்ந்து வறண்டு போன பூமி, பாதணி கிடையாது, ஒட்டு துணி கிடையாது உடம்பில், சூடை தாங்குவதற்கு எதுவுமே கிடையாத நிலையில் நிறுத்தப்படும் என்றிருந்தால் எமது உடம்பு எவ்வாறு இருக்கும், அந்த சூடு எவ்வாறு இருக்கும்? அதை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கடும் சூட்டின் காரணமாக அவர்களுடைய உடம்புகளிலிருந்து வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். இந்த வேர்வைகள் எவ்வாறு காட்சி அளிக்கும் என்றால், ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கு ஏற்றவாறு அந்த வேர்வையின் அளவில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்கிறார்கள், சில மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுடைய கரண்டை கால்கள் அளவுக்கு வேர்வை இருக்கும், இன்னும் சிலர்கள் அவர்களுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு அவர்களுடைய வாய் வரைக்கும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாயை சுட்டி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இங்க பாருங்க, மஸ்ஜிதுக்கு வருகிறோம் அல்லது ஒரு 10 பேர் கூடுகிற ஒரு இடத்துக்கு வருகிறோம், வந்தா சில நேரங்களில் சில மனிதர்களுடைய வேர்வை நாற்றம் இருக்க முடியாது என்று சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். அந்த நாளை பாருங்க, அந்த நாள்ல வேர்வையில தான் மனிதன் தத்தளித்துக் கொண்டிருப்பான். எவ்வளவு கஷ்டமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அதே போன்று இந்த சாதாரண இந்த வெப்பநிலையில பாத்தீங்கடா, இன்றைக்கு வரைக்கும், அதாவது சமீப சென்ற கிழமையில் இன்று வரைக்கும் ஒரு கிழமை, அந்த ஒரு கிழமைக்குள் கடும் சூட்டின் காரணமாக இந்தியாவில் மரணித்தவர்கள் 750-800 பேருக்குள் இருக்கிறார்கள். சாதாரண வெப்பநிலை, இந்த வெப்பநிலையின் அகோரத்தின் காரணமாக. அப்ப இந்த வெப்பநிலைக்கே இவ்வாறென்றால் அந்த வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மஹ்ஷரிலே எவ்வளவு காலம் தரித்து நிற்போம்? இந்த சூட்டில் எவ்வளவு காலம் இருப்போம்? எவ்வளவு காலம் மக்கள் இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருமுறை இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ஆழத்தாள்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த நாயனுக்காக வேண்டி மக்கள்கள் நிற்கின்ற அந்த நாள் என்ற அந்த வசனத்தை ஓதுவிட்டு சொல்கிறார்கள் எவ்வாறு இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள், எவ்வாறு இருக்கும். ஈட்டி போடுகின்ற அந்த கூடு இருக்குதா இல்லையா? ஈட்டி போடுகின்ற கூடு, ஈட்டின்டா பின்னால கொளி கொள்வாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கூட்டுல 50,000 வருடங்கள், எவ்வளவு 50,000 வருடங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அப்படியே வைத்து விட்டு அல்லாஹ் அவர்களை திரும்பி பார்க்காமல் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். மஹ்ஷருடைய காலம் எவ்வளவு, அந்த வெப்பத்தில் மக்கள் எவ்வளவு காலம் இருப்பார்கள்? உலக கணக்கின் படிக்கு 50,000 வருடங்கள் அந்த வெப்பத்தில் இருப்பார்கள். இப்பொழுது அந்த நிழல், இப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? இதை நாங்கள் யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், யா அல்லாஹ் அருசுடைய நிழலை எனக்கும் தந்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்பதற்கு தோன்றுதா இல்லையா? தோன்றுதா இல்லையா? தோன்றும். அப்ப அதுக்கு சொந்தக்காரர்களாக நாங்க மாறணுமா இல்லையா? மாறணும். மாறுண்டா என்ன செய்யணும்? அந்த 7 கூட்டத்துக்கு என்னென்ன வர்ணனைகள் இருக்கிறதோ அது, அந்த வர்ணனைகள் எம்மிடத்தில் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். அடுத்து நாம் அரிசின் நிழலை நாம் பெறப்போகின்றோம் என்றால், அந்த அரிசை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அரிசை பற்றிய அறிவு எம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்தான் அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்ப நாங்க என்ன சொல்கிறோம்? அந்தல் அவ்வலு அந்தல் ஆஹிர். அப்ப அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்ப அல்லாஹ் உண்டாகியிருந்தான், வலம் யக்குன் ஷய்யுன் கபலஹு, அவனுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது. அப்ப அவனுக்கு ஆரம்பமே கிடையாது. அந்த நேரத்தில் இப்ப அந்த அரிசி எங்க இருக்கிறது? இறைவனுடைய அந்த சிம்மாசனம் எங்க இருக்கிறது? வகான அரிசுஹு அலல்மா, அவனுடைய அரிஷ் நீரின் மீது இருந்தது. அவனுடைய அரிஷ் எங்க இருந்தது? நீரின் மீது இருந்தது. பின்பு இறைவன் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அனைத்து விடயங்களையும் எழுதினான், அதன் பின் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே கூறுகிறார்கள், இந்த அரிசினுடைய கண்ணியத்தை சொல்கின்ற முகமாக இந்த ஹதீஸ் வருகிறது. 4 விடயங்களை இறைவன் தனது கையினால் படைத்தான் என்று கூறுகிறான். எவ்வாறு என்பது தெரியாது, கையினால் படைத்ததாக சொல்கிறான். அந்த நான்கு விடயங்களில் ஒன்றாக இறைவன் கூறுகிறான், அரிசை தனது கையினால் இறைவன் படைத்ததாக சொல்கிறான். அதே போன்று கலம் எழுதுகோல் அதை படைத்ததாக சொல்கிறான். அதே போன்று அதினென்ற சுவர்க்கம் இதை படைத்ததாக சொல்கிறான். அதே போன்று ஆதம் அலை சலாத்தையும் சொல்கிறான். மற்ற அனைத்து படைப்பினங்களையும் ஆகுக என்று சொன்னான் ஆகிவிட்டன. அப்ப இது எதை எடுத்து காட்டுது? அரிசியினுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டுது. இப்ப இங்க அரிசி இந்த அளவுக்கு கண்ணியம் படைத்ததாக இருந்தால் அந்த நிழலை யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களும் எவ்வளவு சங்கையானவர்களாக இருப்பார்கள். சங்கையான ஒன்றை இழிவானவர்களுக்கு கொடுக்கலாமா? அது நியாயமா? அது நியாயம் கிடையாது. சங்கையானதை சங்கையானவர்களுக்கு தான் கொடுக்கலாம். அந்த சங்கையான கூட்டத்தில் யா அல்லாஹ் எம்மையும் ஆக்கி விடுவாயாக. இந்த அரிசியினுடைய பெருப்பத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏழு வானங்கள், இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் அவைகளுக்குள் இருக்கின்ற அனைத்தையும் என்ன செய்யுங்க, குருசின்னு ஒன்று இருக்குது, அந்த குருசியோட நீங்க அதனுடைய அளவை நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்றால், பெரியோரு திறந்த பாலைவனத்தில் ஒரு சிறிய ஒரு வளையலை போட்டீங்கடா, அந்த வளையல் எந்த அளவுக்கு பெருசா விளங்கும் அந்த பாலைவனத்தில்? உதாரணம் வச்சுக்கோங்களா, 50 ஹலாலாவை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தில் போடுறீங்க. போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறீங்க, விளங்குமாது? விளங்குமாது? விளங்காது. அப்ப குருசியோட ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் இந்த உலகம், இந்த ஏழு பூமிகள் ஏழு வானம், இதுக்குள்ள இருக்கின்றது எல்லாம் இவைகளுடைய சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும். அப்ப அரிஷ பத்தி சொல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒரு வளையலை போடுங்க. வளையலை போட்டு பார்த்தா அந்த வளையல் எம்பட்டிருக்கும், அந்த அளவுதான் குருசிக்கும் அரிசிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அளவுக்கு பிரமாண்டமானது குருசி என்று அரிசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே, இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி, இந்த செய்தியிலே அடிவானத்திற்கும் கீழ்வானத்திற்கும் அதற்கு மேலிருக்கின்ற வானத்திற்கும் உள்ள தூர அளவு எவ்வளவு என்று கேட்டால், 500 வருடங்கள் பயணம் செய்கின்ற அளவு அப்படின்னு சொன்னார்கள். அப்ப 500 வருடங்கள் பயணம் செய்கிற அளவு என்றால் பறந்து பயணம் செய்வதா அல்லது வந்து எந்த அளவுன்னு தெரியாது. அப்ப பொதுவா என்ன சொல்லியிருக்கிறார்கள், 500 வருடங்கள் பயணம் செய்கின்ற அளவுக்கு தூரம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு வானமும், ஒவ்வொரு வானத்துக்கு இடையிலும் இவ்வாறு தூரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, 7வது வானத்திலிருந்து குருசி அதுக்கு போவதற்கும் இவ்வாறு 500 வருடங்கள் பிரயாணம் செய்கின்ற தூர அளவு என்று சொல்லிவிட்டு, குருசிக்கும் அரிசிக்கும் நடுவிலே நீர் இருக்கிறது. அப்ப அந்த நீர், அந்த நீருக்கும் குருசிக்கும் இடையில் 500 வருடங்கள் பயணம் செய்கின்ற அளவு என்று சொல்லிவிட்டு, அந்த நீருக்கும் அரிசிக்கும் இடையிலே 500 வருடங்கள் பயணம் செய்கின்ற அளவு என்று சொன்னார்கள். அரிசிக்கு மேலால் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, அங்கிருந்து அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே மறைவு கிடையாது. எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளங்கப்படுத்துகிறார்கள், கடும் இருளில் கருப்பு கல்லில் கருத்த எறும்பு நின்று கொண்டு பேசுகிறதையும் நடமாடுவதையும் இறைவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான், ஆகவே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று இந்த செய்தி எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இறைவன் குர்ஆனிலே கூறுகிறான், இந்த பிரமாண்டமான இந்த அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறைவன் சொல்லிக் காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் எனக்கு அரிசை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்களில் ஒருவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிறான், அவருடைய பிரம்மாண்டமான அந்த படைப்பை சொல்வதற்கு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவருடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கு ஒரே ஒரு அளவை சொல்கிறார்கள். இந்த காது இருக்குதா இல்லையா, காது காது சோனன்னு சொல்லுவாங்க, அப்ப இந்த காது இதிலிருந்து அந்த தோல் புயம் வரைக்கும் எவ்வளவு பெரிதாக காணப்படும் என்றால், 700 ஆண்டுகள் பயணம் செய்கின்ற அளவுக்கு மிக பெரிதாக காணப்படும் என்றால் அவருடைய முழுமையான சைஸ் எவ்வளவு இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு பிரமாண்டமான படைப்புகள் இருக்கின்றன, நாங்கள் எல்லாம் துச்சமான படைப்புகள், சின்ன படைப்புகள், இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் இறைவனுக்கு இருக்கின்றன, இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே அழைத்து செல்கிறார், இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கிவிட்டு நடுங்குகிறார்கள். இதற்கு அங்கால் என்னால் வர முடியாது, இறைவனை பயந்து நடுங்குகிறார்கள். நாம் இறைவனா என்று கேட்கின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம். இப்படி பிரமாண்டமான அந்த அரிஷ், அந்த அரிஷின் நிழலை யாருக்கு தரப்போகின்றான், எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்போம். முதலாவது நீதமான தலைவர். நீதம்டா அனைத்திலும் நடுநிலை வகிப்பது, நீதம் செலுத்துவது என்று சொல்லுவோம். அது தெரிந்த ஒரு விடயம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீதமான தலைவர் என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால், அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றுவார். இது முக்கியம். நீதத்துக்கு முதலாவது அடிப்படை எப்படி இருக்கணும், அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். இரண்டாவது, எது எதுக்கு தகுதியான இடம் இருக்குதோ அந்த இடத்தில் அவர் வைப்பார். தகுதி இல்லாத இடத்துல எதையும் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். எது எதுக்கு எந்தெந்த இடம் பொருத்தமோ தகுதியோ அந்தந்த வேலை அந்தந்த இடத்துல அவர் அதை வைப்பார். இப்படிப்பட்டவர் தான் நீதமான தலைவர் என்று சொல்கிறார். அதே நேரத்திலே சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் சீராக இருந்தால், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த உம்மத்தே சீராகிவிடும். அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிடுவாங்க, சீராக இருப்பாங்க. அதுல முதலாவது கூட்டம் யாரு, யாரு, தலைவர்கள். ஊர் தலைவராக இருக்கலாம், நாட்டின் தலைவராக இருக்கலாம். இவர்கள் சீராக இருந்தால் மக்களும் சீராக இருப்பார்கள். அது எப்படி, இவர் நல்லவராக இருந்தால் என்ன செய்வாரு, சாராய கடைகள் அனைத்தையும் மதுபான கடைகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாரு, மூடிடுவாரு. அப்ப எங்கெங்க எல்லாம் கெட்ட காரியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அவைகளை தடுத்து விடுவார். நல்ல விடயங்கள் மாத்திரம்தான் எனது நாட்டில் நடக்க வேண்டும் என்று கம்பீரமாக இருப்பார். நீதி நியாயம் என்றிருப்பார், நீதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றிருப்பார். நல்ல ஆட்சியாளராக இருந்தார், நல்ல தலைவராக இருந்தார். அதே நேரத்தில் இவர் கெட்டவராக இருந்தால் என்ன செய்வாரு, கண்ட கண்டத்தில் மதுபான கடைகளை திறந்துடுவாரு, நாட்டை திறந்து விட்டுடுவாரு. யாரும் எப்படி வேண்டும் என்றாலும் எனது ஆட்சியில் வாழலாம் என்ற ஒரு கருத்தை கொண்டிருப்பாரு. மக்கள்லாம் நாசமா பேத்திடுவாங்க. கொள்கைகள் கெட்டவர்களாக, நடத்தைகள் கெட்டவர்களாக, ஒழுக்கம் இல்லாத ஒரு மக்களை உருவாக்குவாரா இல்லையா, உருவாக்குவாரு. இரண்டாவது கூட்டம் யாரு? உலமாக்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் அவர்கள்? மார்க்க அறிஞர்கள். இப்ப மார்க்க அறிஞர்கள் இறைவனை பயந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றிருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை இவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். எமது நாட்டில இலங்கையில சில வருடங்களுக்கு முன்னால குதிரை ரேஸ் இருக்குதா இல்லையா? குதிரை ரேஸ் இந்தியாவில் இருக்கு, எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப அத சில உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, பணங்களை வாங்கிட்டு அது ஹலால் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தாங்க. அதனது ஹராம் கிடையாது, இது சூது கிடையாது அப்படின்னா. அப்ப குறிப்பிட்ட சில மக்கள் அப்ப இத என்ன செய்வாங்க, நீங்க ஹராம்ன்றீங்க, அவர் ஹலால்ன்றார். அவரும் ஒரு ஆலிம் தானே, மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவரும் ஒரு மார்க் அறிஞர், அவரும் படிச்சுதான் இருப்பாரு. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப நீங்க ஹராம்ன்றீங்க, அவர் ஹலால்ன்றாரு, அப்ப அது ஹலாலாவும் இருக்கலாம் என்ற போக்குல மக்கள் வழிகட்டு போகலாமா இல்லையா? வழிகட்டு போகலாம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சீராக இருந்தால் உலகத்தில மக்கள் சீராக இருப்பார்கள். அப்ப இமாமுன் ஆதில் நாங்க பெருசா யோசிக்க கூடாது. என்னது, இவர் வந்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவருக்கு தான் இந்த ஹதீஸ் வந்திருக்குது, அவருக்கு தான் இது பொருந்தும் அப்படி நினைக்கக்கூடாது. யார் யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இங்கே வருவார்கள். எப்படி? ஒரு தந்தை இருக்கிறார், ஆசிரியர் இருக்கிறார், ஒரு பாடசாலையின் அதிபர் இருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் பொருந்தும். எப்படி? பிள்ளைய வளர்க்கிறாரு வீட்டில், என்ன சொல்றாரு, நீ நேரத்துக்கு என்ன செய்யணும், பள்ளிக்கு போகணும், நேரத்துக்கு நீ குர்ஆன் ஓதணும், அப்ப நல்ல வழியில நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை என்ன செய்யறாரு, பள்ளிக்கு போனதே கிடையாது, குர்ஆன தொடுவதும் கிடையாது. வாயில பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளாகவே வருகிறது. அப்ப இவன் என்ன செய்வான், வாப்பாவைத்தான் பார்த்து இவன் இவன்ட வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான். தந்தையை பார்த்து எடுத்துக்கொள்வானா இல்லையா? தந்தையை பார்த்து எடுத்துக்கொள்வான். அப்ப இவன் வந்து சீரானவனாக இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யணும், யார் வழி நடத்துகிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இவ்வாறு நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் என்ன செய்வான், இறைவன் இந்த அரசினுடைய நிலை தர காத்திருக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர்கள் நீதமான ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்துவார்கள். எந்த நேரம் சின்ன சின்ன விடயங்களா இருந்தாலும் அதில் நீதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹுனைன் என்ற யுத்தம், அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்குது, கனிமத்து பொருட்கள் அப்படியே குமியுது. குமியிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் வாரான், ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தள்ளி, அப்ப தள்ளி விடுறான். என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனியில் இருந்த ஒரு போர்வை அது அப்படியே மரத்துல தொங்கிட்டு, அப்ப தள்ளிட்டு இவன் சொல்கிறான், யா முஹம்மது இஅதில் என்று சொல்கிறான், முஹம்மதே நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்று சொல்கிறான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இந்த உலகத்துல நான் நீதம் செலுத்தாட்டி வேறு யாரப்பா நீதம் செலுத்துவார்கள், நீ நீதத்தை எனக்கிட்ட இருந்து பார்க்காட்டி வேற யார்கிட்ட இருந்து நீ பார்க்க போறாய் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் யுத்தம் என்பது ஒரு எதிர்ச்சியாக எதிர்பார்க்காம நடந்த ஒரு யுத்தம். அப்ப பத்ர் யுத்தத்துடைய பின்னணி நமக்கு தெரியும், ஒரு 40 பேரை கொண்ட ஒரு வியாபார கோஷ்டியை அடிப்பதற்காக வேண்டி தயாராகி சென்ற கூட்டம் தான் அது. அப்ப யுத்தத்திற்கென்ற எந்த ஒரு தயாரும் அவர்களிடத்தில் கிடையாது, சரியான ஒரு ஆடை கூட கிடையாது. அப்ப இவர்கள்ட்ட இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு குதிரை தான் இருந்துச்சு, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் கவசம் இருந்துச்சு. இப்படி ஒரு 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 பலஹீனமான ஒரு நிலையில் யுத்தத்துக்கு செல்லவில்லை. எங்கு சென்றார்கள்? அவர்கள் சென்றது வந்து 40 பேரை கொண்டு ஒரு வியாபார கோஷ்டியை அடிப்பதற்குத்தான். போன நேரத்தில் அது யுத்தமாக மாறிவிட்டது. இப்ப யுத்தம் செய்யணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்களை அப்படி அணிவகுப்பாக நிக்க சொல்கிறார்கள். ஒரு சஃபில் நேராக நிக்க சொல்கிறார்கள். தலைவர் சில விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், யுத்தத்தின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும். இதற்காக வேண்டி நிப்பாட்டுகிறார்கள். கையிலே ஒரு குச்சி வைத்திருக்கிறார்கள். அப்ப குச்சியை வைத்துக் கொண்டு அந்த சஃபை சீர் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சவாத் இப்னு ரஸியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் என்ன செய்கிறார்டா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி பார்க்கறாங்க, இவர் கேட்கிறாரு இல்ல, இவர் என்ன செய்யறாரு? கோணலாகவே நிக்கிறாரு, சஃபை விட்டு கொஞ்சம் முன்னுக்காய் நிக்கிறாரு. அப்படியே குச்சி எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே சீர் செய்கிற அப்படியே மாதிரி அவர வயிற்றுல தட்டி, சவாத் நேரா நில்லுங்க அப்படின்ட்டார். சவாத் நேரா நில்லுங்கன்ட்டார். அப்ப சவாத் இப்ப சஹாபாக்கெல்லாம் எதிர்பார்க்கல. என்ற நிலைமை கொடூரமான ஒரு நிலைமை. அப்ப முன்னால எதிரிகள் 1300 சொச்சம் எதிரிகள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்களுடைய எண்ணிக்கை 300 சொச்சம் தான் இருக்குது. அப்ப ஒரு ஒரு நிலைமைண்டா பயங்கரமான ஒரு நிலைமை. இந்த நிலையில சவாதுக்கு லேசா தட்டுறாங்க, நேர நிக்க சொல்லி தட்டுறாங்க. சவாத் என்ன செஞ்சாரு? எடுத்த உடனே, யார சூழல்லா, நீங்க அடிச்ச அடி எனக்கு நோவுது, யார சூழல்லான்ட்டார். ஏண்டா சஹாபாக்களோட அந்த எளியத்தனத்தை பாருங்க. யுத்தத்துக்கு தயாராகி வந்திருக்கிறாங்க, சஃபுல நிக்கிறாங்க. என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு போர்வை அப்படி போட்டிருந்தாங்க. இந்த போர்வையை போட்டுட்டு யுத்த காலத்தில் இறங்கலுமா? இந்த போர்வையை போட்டுட்டு இந்த வயிறு தெரியுது, அவர்கிட்ட வயிறு தெரியுது, வயிறை கூட மறைக்கல, வயிறு தெரியுது. அந்த தெரிஞ்சது வெறுமையிலோட இருக்கிற அந்த வயிறுல தட்டுட்டாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யார சூழல்லா, எனக்கு நோவுது. இப்ப சஹாபாக்கள் அப்படி திகச்சு போய் நிக்கிறாங்க. சவாதி நீங்க என்ன பேசுறீங்க இந்த நேரத்தில்? யார சூழல்லா, நான் இதுக்கு பழி வாங்க வேண்டும். அடிச்சிட்டீங்க, பழி வாங்க வேண்டும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள்? சரி வா, இந்த குச்சி இந்த இருக்குதப்பா, அடிச்சுக்க அப்படின்றோம். யார சூழல்லா, நீங்க அடிச்சது என்ன வெறும் மேனியில? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, போர்வையால மூடி இருக்கிறீங்க, வயிற்ற காட்டுங்க. வயிற்ற என்ன செய்யுங்க, திறந்து காட்டுங்க. இப்ப சஹாபாக்கள் அப்படி பார்த்து, சவாத் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. சவாத் ஓடி வந்து திறந்த அந்த வயிற்றில தனது உதட்டை வைத்து முத்தமிட்டு விட்டு சொல்லுகிறார், யார சூழல்லா, நான் ஏன் தெரியுமா இவ்வாறு செய்தேன்? இதோ பாருங்கள், 1300 படை வீரர்கள் வந்து முன்னால் இருக்கிறார்கள், நாங்கள் 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறோம். சில நேரம் இதுதான் கடைசி நிமிடமாக எனக்கு இருக்கலாம் அல்லவா, கடைசி நேரமாக இருக்கலாம் அல்லவா. அந்த கடைசி நேரத்தில் எனது மேனி உங்களுடைய மேனியை தொட்டதாக இருக்கட்டுமே யார சொல்லல்லா என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து திகைத்து விடுகிறார்கள் சஹாபாக்கள். இந்த இடத்துல எதை நாங்கள் விளங்கணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? படத்தளபதி. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வின் திரு தூதர். சவாதி யாரு? சாதாரண ஒரு படையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இராணுவ வீரர் என்று சொல்லலாம், படை வீரர். அவர் என்ன சொல்றாரு? யார சொல்லலாம், பழி வாங்கணும்ன்றாரு. யார பார்த்து சொல்றாரு? தலைவரை பார்த்து. இப்ப சொல்லட்டும் யாராவது, என்ன நடக்கும்? படத்தளபதியை பார்த்து இப்ப சொல்லட்டும், என்ன நடக்கும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் நீதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் அரசின் நிழல் காத்து கொண்டிருக்கிறது, அரசின் நிழலை பெற வேண்டும், இதற்காக நீதமாகவே இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சிறிய ஒரு சம்பவம். ஒரு முறை சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் நீர் அல்லது பால் கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது குடிக்கிறார்கள். குடித்துவிட்டு வலப்பக்கம் பார்க்கிறார்கள், ஒரு சிறிய பையன் இருக்கிறார். அவருக்கு ஒரு 10-12 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறிய பையன் இருக்கிறார். இடப்பக்கம் பார்க்கிறார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்ப யாருக்கு அந்த பால் கோப்பை அடுத்தது தகுதி? யாருக்கு தகுதி? யாருக்கு தகுதி? அந்த சிறிய பையனுக்கு தான் தகுதி. அவர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப இங்க கொடுத்தா நீதம் செலுத்தாதவனாக நான் மாறிவிடுவேன் என்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஏ பையா, இந்த பாலை நான் இடப்பக்கமாக கொடுப்பதற்கு நீ அனுமதி அளிப்பியா என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறு வயதில் கூட அவருடைய புத்தி கூர்மையை பாருங்கள். என்ன சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறகு வருகின்ற பரக்கத், நீங்கள் குடித்து எச்சிப்படுத்திய அந்த பரக்கத்தை நான் யாருக்காவது கொடுப்பேனே யா ரசூலல்லாஹ், கொடுக்கவே மாட்டேன், எனக்கு தாருங்கள். வாங்கி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இதுதான் நீதம் என்பது. இந்த அளவுக்கு நீதம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நீதத்துக்கு என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அதே போன்று அந்த பாசறையில் வளர்க்கப்பட்ட சஹாபாக்களின் வாழ்க்கை கூட நீதம் உள்ளதாகத்தான் காணப்படுகிறது. ஒருமுறை ரோம் தேசத்தை சேர்ந்த ஒருவர் வருகிறார். யாரை சந்திப்பதற்கு? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார். ஒரு கடிதம் வைத்திருக்கிறார். கைசர் கொடுத்த ஒரு காகிதத்தை கையில் ஏந்தி கொண்டு, மக்களுக்கு முன் உங்களுடைய அரசர் எங்கே என்று வினவுகிறார். அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு அரசர் கிடையாது, எங்களுக்கு மூமின்களுடைய தலைவர் இருக்கிறார். சரி, அவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய மாளிகை எங்கே இருக்கிறது? அவருக்கு மாளிகை கிடையாது, சாதாரண ஒரு வீடு இருக்கிறது. சரி, அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் ஜகாத்துக்காக வேண்டி சேகரித்த ஒட்டகங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறது, அந்த ஒட்டகைகளை பரிமாளிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார். சுபஹானல்லாஹ், இவர் போகிறார், தேடி போகிறார். தேடி பார்த்தால் ஒரு இஸ்லாமிய ராஜ்யத்தின் தலைவர் ஒரு மரத்தடியின் கீழ் தனது மேனியில் போத்திருந்த அந்த போர்வையை தலையணையாக வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய ராஜ்யத்தின் தலைவர். அந்த ரோம் தேசத்தை சேர்ந்த மனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தலைவரே, நீ நீதம் செலுத்தினாய், அச்சம் தீர்ந்தாய், கண்ணிறைய உறங்குகிறாய் என்று சொன்னார். நீதம் செலுத்தினாய், அச்சம் தீர்ந்தாய், கண் நிறைய உறங்குகிறாய் என்று சொன்னார். நீதம் செலுத்தினால் பயமே வராது. இப்படி நீதம் செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசி நிலை வைத்திருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த கூட்டம் வாலிப கூட்டம். இவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் பண்படுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய வணக்கமே தனது குறிக்கோள் என்று வாழ்கின்ற அந்த வாலிப கூட்டம், அந்த கூட்டத்திற்கும் இறைவன் அரசுடைய நிழலை வைத்திருக்கின்றான். இந்த ஹதீஸில் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிப கூட்டம் என்று சொல்கிறார்கள்? அதே நேரத்தில் நீங்க இன்னொரு ஹதீஸை பார்த்தீங்க என்றால், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கியாமத்து நாளையிலே ஒரு அடியானுடைய இரண்டு கால்களும் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நகராது என்று சொன்னார்கள். அப்ப அந்த நான்கு கேள்விகளை என்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமான ஒன்றாக வாலிபத்தை பத்தி இறைவன் கேட்பான். அந்த வாலிப வயதில் அந்த வாலிப வயதை நீ எவ்வாறு கழித்தாய்? அப்ப இந்த வாலிப வயது வாலிப வயது அப்படின்னு இவ்வாறு ஹதீஸுகளில் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த வாலிப வயதுதான் இரத்த கொதிப்புள்ள வயது. இந்த வாலிப வயதுதான் ஷைத்தானுக்கு மிக விருப்பமான வயது. இதில் தான் ஷைத்தான் தான் நாடிய பக்கம் இந்த வாலிபனை திசை திருப்புவதற்கு இலேசான வயது. ஏனென்றால் அந்த வாலிப வயது எதையுமே புதுசாக ஏதாவது கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வயது. அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் புதிது புதிதாக பல வழிகளை காட்டுவான். இவ்வாறு பல வழிகளை காட்டியும் கூட ஷைத்தானுடைய வழிகளை மீறி இறைவனின் பக்கம் ஒதுங்கிய இந்த வாலிப கூட்டத்திற்கு இறைவன் அரசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் பலதரப்பட்ட வயதையுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாலிபர்களும் இருந்தார்கள், வயோதிபர்களும் இருந்தார்கள், சிறுவர்களும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்கள் பண்படுத்திய அந்த வாலிபர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று பார்த்தால், அதில் ஒரு உதாரணம் எடுக்கலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதீனாவில் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை காண்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க என்றால், ஒரு ஆடு அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆடை வந்து இடையெல்லாம் ஓட்ட ஒட்டு போடுவதற்கு கூட அவட்ட பணம் கிடையாது, ஓட்டு ஓட்டையாக இருக்குது. இதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? முஸ்அப் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மக்காவிலே அவரை மாதிரி அழகான ஆடைகள் உடுத்தவரும் அவரை மாதிரி வாசனை திரவியங்கள் பூசியவரும் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இறைவனுடைய இறைவனுக்கு வணங்குவதை கொண்டு பண்படுத்தப்பட்டார், அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாம் தான் பெரிது என்று இப்பொழுது வந்து விட்டார். இவருடைய கடைசி நேரம் எவ்வாறு இருந்தது என்றால், மரணித்து விடுகிறார்கள். கஃபன் செய்வதற்கு கூட முழுமையான ஆடை கிடையாது. காலை மூடினால் தலை வெளியே வருகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது. இந்த அளவுக்கு அவருடைய நிலை இருந்தது. ஆனால் மனதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்? அரசுடைய நிழல் காத்து கொண்டிருக்கிறது. அரசுடைய நிழல் எனக்கு கிடைக்கும், இறைவன் எனக்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் மாத்திரம்தான் அந்த வாலிபர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு இறைவன் அந்த அரசுடைய நிலையை வைத்திருக்கிறான். இந்த அரசுடைய நிலையை பெற வேண்டுமா? வாலிபர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? தனது பார்வைகளை முதல் முதலாக தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்வைதான் அனைத்து பாவங்களுக்கும் அஸ்திவாரம். எப்படி எப்படி அஸ்திவாரம்? ஹராமான ஒரு காட்சியை பார்க்குகிறான், பார்த்துட்டாண்டா போதும், ஒரு சின்ன ஒரு வழிக்கு பேசிட்டாண்டா போதும், ஷைத்தான் செஞ்சிடுவான், அதை பெருசாக காட்டி அழகாக காட்டி இன்பமாக காட்டி, அதில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது, இன்பமாக காட்டி எல்லாத்தையும் காட்டி இந்த வாலிபனை கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுடுவான். பார்வை, ஒரு பார்வை போதும், பார்வையை தாழ்த்த வேண்டும். ஹராமான விடயங்கள் எதையும் பார்க்க கூடாது, ஆபாசமான காட்சிகள் எதையுமே பார்க்க கூடாது, ஹராமான விடயங்கள் நடக்குகின்ற இடங்களுக்கு போகக்கூடாது. இவ்வாறு அவன் அவனுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆனை மரணம் செய்வதில் அவனுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இறைவனை பற்றி பேசுகின்ற இடங்களில் அவன் சமூகமாக வேண்டும். அவைகளிலே அவன் முழுமையாக அவனை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அவன் பங்களிக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் அவனுடைய வாலிப வயதை ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அவன் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று அவன் அரசுடைய நிழலையும் அவன் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த கூட்டம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதர், இவர்கள் இவர்களுடைய உள்ளம் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு இடைய மஸ்ஜித், எந்த நேரமும் மஸ்ஜிதை பற்றித்தான் சிந்தனை. வாங்கு கேட்கலாட்டையும் அதான் கேட்கலாட்டையும் வாங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் மஸ்ஜிதை பத்தி தான் அவருக்கு சிந்தனை இருக்கும். லுஹர் தொழுவிட்டாருண்டா அசருடைய நேரம் ஆயிட்டா, பள்ளிக்கு போகணுமே, மஸ்ஜிதுக்கு போகணுமே, தொழணுமே என்ற ஒரு சிந்தனை உள்ளவர்களாகவே இருப்பார்கள். இந்த கூட்டத்திற்கு இறைவன் அரசுடைய நிலை கொடுக்குகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு ஒரு உதாரண புருஷராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களுடைய அந்த கடைசி நேரம், கடைசி சில மணித்தியாலங்களில் நடந்த சம்பவம் அழகிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. என்ன உதாரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு முந்தின ஆண்டு இரவு மஹரிப் தொழுகைக்கு பின்னால் கடுமையாக காய்ச்சல் ஏற்படுகிறது. மயக்கமிட்டு விழுகிறார்கள், மயக்கத்தில் இருக்கிறார்கள். இஷாவுடைய நேரம் ஆகிவிடுகிறது. இப்பொழுது மஸ்ஜிதை பற்றிய சிந்தனை உள்ள ஒரு மனிதர், உள்ளத்தில் மஸ்ஜிதை பற்றிய எண்ணம் உள்ள ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? மயக்கத்திலிருந்து தெளிவு பெறுகிறார். முதல் வார்த்தை அசல்லன்னாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா, தொழுகைக்கு நேரமாகிவிட்டதா என்ற வார்த்தை தான் வருகிறது. இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன நேரத்தில் என்ன செய்தார்கள்? நீரை தயார் செய்யுங்கள், குளிக்கிறார்கள். குளித்துவிட்டு எழும்புவதற்காக வேண்டி எத்தனிக்கிறார்கள், மறுபடியும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மறுபடியும் தெளிகிறார்கள், அதே கேள்வி வருகிறது. எந்த விடயத்தில் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் ஆர்வம் இருக்குதோ அவன் எங்கிருந்தாலும் அதை பற்றிய சிந்தனை உள்ளவனாகத்தான் இருப்பான். மரணிக்கின்ற வேளையிலும் அதே சிந்தனை தான் வரும். ஒரு மனிதனுக்கு இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஆசைகள் உள்ளத்தில் நிறைந்து காணப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், எந்த நேரத்திலும் அவன் அதை பற்றியே சிந்திப்பான். ஒரு மனிதருடைய சவுதியில ஒரு ஆள், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வயது அல்லது 100 வயது கிட்ட இருக்கும், ஒரு முஅதினாக ஒரு மஸ்ஜிதில் பணியாற்றியவர். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க பெரும்பாலும். அப்ப அவருக்கு எந்த யாதுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து எதையுமே பேச மாட்டார். எதை மாத்திரம் தெரியுமா? சலாக்கு டைம் ஆகிவிட்டது, சலாக்கு நேரம் ஆகிவிட்டதுன்னா அதான் சொல்லுவார். அவ்வளவுதான் அவர் பேசுறது. சலாக்கு நேரம் ஆகிட்டது மக்கள் வந்து சொல்லுவாங்க, அவர் என்ன செய்வாரு? அதான் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். சான் சொல்லி முடிஞ்சா வேற எதுவும் பேச்சும் கிடையாது. மறுபடியும் வந்து அதானுக்கு நேரம் ஆகிவிட்டது என்றால் அதான் சொல்லுவார், வேற எந்த பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்ளத்தில எந்தெந்த நாட்டங்கள் இருக்குதோ அதன் பக்கம் தான் அவனுடைய உள்ள திசை திரும்பும். எந்த நேரமும் அவனுக்கு அதை பத்தி என்னதான் இருக்கும், அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அப்ப மஸ்ஜிதை பற்றிய எண்ணம் உள்ள மனிதர்களுக்கு எந்த நேரமும் எந்த நிமிடமும் மஸ்ஜிதை பற்றிய எண்ணம் தான் அவர்களிடத்திலே காணப்படும். இந்த மனிதர்களுக்கு, இந்த மக்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிலை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அடுத்த கூட்டம்தான் அல்லாஹுக்காக வேண்டி ஒப்பு வைக்கிறார்கள், அல்லாஹுக்காக வேண்டி பிரிந்து செல்கிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை விரும்புறான்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்றெனது, அவன்ட பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, இதனால் அவன் விரும்புகிறான். இதல்ல, இதல்ல அன்பு, இந்த அன்பல்ல. எந்த அன்பு? அவன் இறைவனுடைய கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றுகிறான், அதனால எனக்கு அவன் பிடித்திருக்குது. அவன் நல்ல முறையில் தொழுகிறான், அதனால எனக்கு அவன் பிடித்திருக்குது. அதே நேரத்தில் அவன் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி அவன் தொழுகிறான், அதனால எனக்கு அவன் பிடித்திருக்குது. பேசினா உண்மையே பேசுகிறான், அதனால அவன் எனக்கு பிடித்திருக்குது. நல்ல குணம் இருக்குது அவன், அதனால எனக்கு அவன் பிடித்திருக்குது. அப்ப இறைவனுக்காக வேண்டி இரண்டு பேரும் ஒன்று சேர்கிறார்கள், இறைவனுக்காக வேண்டியே பிரிகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் அவனுடைய அரசினுடைய நிலையை வைத்திருக்கிறான். அடுத்த கூட்டம் ஒரு பெண், ஒரு ஆணை விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கிறான். அழைக்கிற நேரத்திலே அவன் நான் அல்லாஹுவை பயந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறான். இப்ப இந்த செய்தியில இவனை ஈர்க்கக்கூடிய காரணிகள் பல காரணிகள் இருக்குது. அதுல ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் அழைப்பதாக சொல்லவில்லை. யார் அழைப்பதாக சொல்கிறார்கள்? ஒரு பெண் அழைப்பதாக சொல்கிறார்கள். இந்த வெக்கத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணிடத்தில் அதிகமாக வெக்கம் காணப்படும் ஒன்று. அடுத்தது வந்து, ஒரு பெண் வந்து ஒரு தவற செய்கிறாள்னா ஆணை விட மிக கவனமாகத்தான் அவ செய்வா. அந்த தவறு வெளிவராத அளவுக்கு எல்லா பக்கத்திலும் பாதுகாப்புண்டு எடுத்துட்டு தான் அவ செய்வா. ஏன்னா அந்த அளவுக்கு அது வெளியாயிட்டுனா அவருக்கு சரியான மான சிக்கலாகிடும் என்ற பகுதியில் அவன் மிகவும் கவனமாக இருப்பான். அப்ப இவன் என்ன செய்யறான், அழைக்கிற நேரத்தில் ஒரு பெண் அழைக்கிறாள், அப்ப எல்லா பகுதியிலையும் பாதுகாப்பு இருக்கும். அப்ப இவனை வந்து தூண்டுகிற ஒரு பகுதி இங்க அதிகமாக இருக்குது உண்டு. இரண்டாவது பகுதி, அவ அந்தஸ்து கண்ணியம் உள்ள ஒரு பெண். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவட அந்தஸ்தை வச்சு அதை அப்படியே மூடிடுவா, பணத்தை வச்சு அப்படியே மூடிடுவா. பிரச்சனை ஒன்று வராது, பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. இதுண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு, அழகு உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். அப்ப அழகு அழகுன்னு சொல்லியே என்ன செய்யறாங்க, வாலிபர்கள் அலைந்து திரிகின்ற ஒரு காலம். அப்ப அந்த நேரத்தில் ஒரு அழகான பெண் அழைக்கிறாள் என்று வருகிற நேரத்தில், அப்ப இவரை வந்து இழுக்குகின்ற பகுதி வந்து அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் வார்த்தைக்கு சொல்லலாம், இந்த நேரத்தில் ஒரு மனிதன் நான் அல்லாஹுவை பயந்து கொள்கிறேன் என்று ஒதுங்குறான் என்றால் அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது. சாதாரண உள்ளம் படைத்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இறைவனுடைய அச்சம் நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பான். இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் அரிசியுடைய நிலையை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து, சில மனிதர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். அந்த தான தர்மங்கள் எப்படி இருக்கும் என்றால், யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கொடுப்பார்கள். யாருக்குமே தெரியாது. மூத்தானத்துக்கு போறதான் தெரிய வரும். மையத்துக்கு பல மக்கள் வந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இவர் அதை செஞ்சிருந்தாரு, இவர் இதை செஞ்சிருந்தாரு, அவர் எனக்கு இப்படி செஞ்சு தந்தாரு, அவர் எங்களுடைய நோய் வந்த நேரத்தில் வந்து இவ்வளவு பணம் தந்து எங்களுக்கு உதவினாரு. அப்ப 10 பேர் 100 பேர் அப்படி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிலை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் கயாமத்து நாளையிலே அவனுடைய சதக்காவுடைய நிழலுக்கு கீழால் அமர்ந்திருப்பான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு சதக்கா கொடுத்தோம்னா மறுமை நாளையில நாங்கள் ஒரு நிழலை தயார் செய்கிறோம். சதக்கா எப்படி இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, தப்பித்தவரையாவது சொல்லி காட்டிடவும் கூடாது. கொடுத்துட்டோம்னா மறந்துடணும், கொடுத்துட்டோம்னா மறந்துடணும். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான், அரிசியுடைய நிலையை வைத்திருக்கிறான். அடுத்த கூட்டம் தான், தனியாக அமர்ந்து அல்லாஹுவை பற்றி சிந்தித்து, அவனுடைய வல்லமைகளை பற்றி சிந்தித்து, அவனுடைய கண்ணியத்தை சிந்தித்து, அவனுடைய பிரமாண்டமான படைப்புகளை சிந்தித்து எண்ணி இறைவனை பயந்து தனிமையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கும் அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான், அரிசுடைய நிழலை வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இறைவனுடைய பயத்தினால் அழுத கண்ணை பற்றி சொல்லுகிற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த கண் இறைவனின் பயத்தினால் அழுகிறதோ அந்த கண்ணை நெருப்பு தீண்டாது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நெருப்பு தீண்டாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே பார்க்கலாம், யார் இறைவனுடைய பயத்தினால் அழுகிறாரோ அவர் நரகம் நிலையவே மாட்டார். அவர் நரகம் நுழைய மாட்டார் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்துத்தான் எமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள் சஹாபாக்கள் நல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உதாரணத்துக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், யாருக்கெல்லாம் இறைவனை நினைத்து இறைவனுடைய வல்லமையை நினைத்து அழ முடியுமோ நீங்கள் அழுங்கள், யாரெல்லாம் அழ முடியாத அழுகிற மாதிரியாவது நடிங்க, அழுகிற மாதிரியாவது என்ன செய்யுங்க அப்படி செய்கினை காட்டுங்க அப்படின்னு அழுகுறது என்ன சொல்ல வராங்க என்றால், இறைவனை பயந்து அழுவதென்பது அந்த அளவுக்கு மிக மிக சங்கைக்குரிய மிக மிக பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை இங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனை பயந்து ஒரு சிறு துள்ளி கண்ணீர் வடிப்பது இருக்குதே, அது எனக்கு எந்த அளவுக்கு விருப்பம் என்றால் 1000 தீனார்களை சதக்கா செய்வதை விட விருப்பம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மகிமையானதாக இருக்கிறது இறைவனை பற்றி சிந்திப்பது, இறைவனுடைய வல்லமைகளை பற்றி சிந்திப்பது, இவைகளை நினைத்து அழுவதென்பது. இப்படிப்பட்ட 7 கூட்டத்தில் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், எந்த கூட்டத்தில் எம்மை சேர்க்கலாம், ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும், இந்த செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும், நாங்களும் அரசின் நிழலை பெற்றவர்களாக நல்ல மக்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்து நல்ல மக்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய அரசை பெற்ற நட்பாக்கியவாளிகளாக வல்ல அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.